இந்த மாலை வேலைக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம். சுவாமி, எங்களை சபைக்கு நீர் அழைத்து வந்த நன்மைக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம். இதோ உங்களுடைய பொக்கிஷமான வார்த்தைகளை தியானிக்க போகிறேன் இந்த வேளையில். கர்த்தாவே, அது எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமையான வார்த்தைகளாய் எங்கள் இருதயங்களில் அதில் விழுந்து சுவாமி அது வேறெடுத்து தகப்பனே, எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அதை மாற்றட்டும் தகப்பனே. கர்த்தாவே, வாஞ்சையாய் உங்களுடைய வார்த்தைக்காய் கேட்டிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை வழி நடத்துங்க. என்னை உங்களை பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைங்க. சுவாமி, நான் இன்று உங்களுடைய வார்த்தைகளை இவர்களுக்கு தெளிவாய் நான் எடுத்துரைக்க கர்த்தர் கிருபை செய்வீர் என்று நான் ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் புத்தகம் 139வது அதிகாரம். அதில் முதல் வசனத்தை நாம் இன்றைக்கு வெகு சீக்கிரமாக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்ற ஒரு வசனத்தை எடுத்து இன்றைக்கு ஆண்டவர் அந்த வசனங்கள் மூலமாக நம்மிடத்தில் என்ன பேச விரும்புகிறார்? முதலில் ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை பார்த்தீர் என்றால் சர்ச் டு மீ என்று எழுதியிருக்கு. ஆராய்ந்து நீர் அறிந்திருக்கிறீர் என்று அதற்கு அர்த்தம் என்ன என்று முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதற்காக ஒரு மனிதனை ஆராய்ந்து அறிகிறார் என்று ஒரு கேள்வியை நாம் முதலில் கேட்டு அதற்கு விடையை பெற்று பின்பாக அதன் மூலியமாக இன்றைக்கு தியானிக்கிற வசனங்களின் அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். அதே புத்தகத்தில் 139வது அதிகாரத்தில் கடைசி இரண்டு வசனங்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால் இந்த கேள்விக்கு அந்த இடத்தில் விடை உண்டு. இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த லாஸ்ட் டூ வெர்சஸ் ஆஃப் சாம் 139, டேவிட் ஹிம்செல்ஃப் ஆன்சர்ஸ் த க்வெஸ்டன். அண்ட் வாட் இஸ் த க்வெஸ்டன்? என்ன கேள்வி? கர்த்தர் எதற்காக ஆராய்ந்து அறிகிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் எழுதியிருக்கிறது கடைசி இரண்டு வசனங்களில் ஒருவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்காக, ஆங்கிலத்தில் டு நோ a person's heart. இரண்டாவது அதில் எழுதியிருக்கு கவலையான சிந்தனைகளை அறிந்து கொள்வதற்கு, ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு டு நோ ஒன்ஸ் ஆங்ஷியஸ் தாட்ஸ் என்று. மூன்றாவது நீங்கள் பார்த்தீர்கள், ஏன் கர்த்தர் ஒரு மனிதனை ஆராய்ந்து அறிகிறார் என்றால் டு ஃபைண்ட் இஃப் தட் மேன் ஹேஸ் எனி ஒஃபென்சிவ் வேஸ், வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்ப்பதற்கு கர்த்தர் ஒரு மனிதனின் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறாராம். ஸோ முதலில் அந்த கேள்வியை நம்ம கேட்டோம் என்றால் ஏன் கர்த்தர் மனிதனின் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் என்று பார்த்தோம் என்றால் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை அறிந்து கொள்வதற்காக, அவனுடைய மனதில் இருக்கிற அந்த சிந்தனைகள் கவலையின் சிந்தனைகளை அறிந்து கொள்வதற்காக, மூன்றாவது அந்த இடங்களில் இருதயத்திலும் அவனுடைய நினைவுகளிலும் வேதனைகள் உண்டாக்குற வழிகள் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக. கர்த்தர் அதை ஏன் செய்கிறார் என்று நம்ம கேள்விக்கு பார்த்தோம் என்றால் அதை எதற்காக செய்கிறார் என்று பார்த்தோம். அதை ஏன் செய்கிறார் என்று பார்த்தோம் என்றால் அதே இடத்தில் கடைசி வசனத்தில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு டு லீட் த பர்சன் இன் த வே எவர்லாஸ்டிங், நீதியின் வழியில் அந்த மனிதனை நடத்துவதற்காக கர்த்தர் அந்த மூன்று காரியங்களை செய்கிறாராம். முதலில் இன்றைக்கு நாம் எந்த செய்தியில் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம் என்னவென்றால் ஒவ்வொரு நீதிமானின் இருதயத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒரு கிறிஸ்தவனாயிருந்தால், நான் ஒரு கிறிஸ்துவன், நான் கர்த்தருடைய கிருபை பெற்றவன், நான் கிறிஸ்துவ பிள்ளையாய் நான் வாழ்கிறேன், கர்த்தரே என் தெய்வம் என்று யாராவது சொல்லி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து பார்ப்பார். ஹல்லேலூயா. த லார்ட் டெஃபினெட்லி சர்ச்சஸ் எவ்ரி ரைச்சஸ் மேன்ஸ் ஹார்ட், ஆராய்ந்து பார்க்கிறார். எரேமியா புத்தகம் 17வது வசனம் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். ஐ த லார்ட் சர்ச் த ஹார்ட். இது பேசுவது ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். யாரிடத்தில் பேசுகிறார்? எரேமியா இடத்துல பேசுகிறார். யாரை குறித்து பேசுகிறார்? தன் ஜனம் இஸ்ரேலை குறித்து பேசுகிறார். இந்த வசனங்களில் கர்த்தர் சொல்கிறார் ஐ த லார்ட் சர்ச் த ஹார்ட் அண்ட் எக்ஸாமின் த மைண்ட் to reward each person according to their conduct, according to what their deeds deserve. இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது கர்த்தர் எதற்காக ஒரு மனிதனின் இதயத்தை அவர் தேடுகிறாராம், ஏன் தேடுகிறாராம், அந்த மனிதனின் இதயத்தில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக. ஒரு மனிதனோட இன்டலெக்டையும் கர்த்தர் தேடுகிறானாம். ஒரு மனிதனுக்கு அறிவு உண்டு. நாம் புத்தகத்தை படிக்கும் பொழுது we gain knowledge when we read books. But there is something called as intellect. Based on worldly wisdom, man gains intellect. And here in Jeremiah எரேமியா 17:10 எரேமியா 14:10 சொல்லி இருக்கிறது, கர்த்தர் அந்த உள் இயந்திரத்தையும் அறிய கர்த்தர் ஒரு மனிதனின் இருதயத்தை தேடுகிறாராம். வாட் டஸ் இட் சே? சோ தட் ஹீ நோஸ் த மேன்ஸ் டீட்ஸ், சோ தட் ஹீ நோஸ் த மேன்ஸ் கான்டக்ட். அவன் செயல்களையும் அவனுடைய வழிகளையும் அறிவதற்காக கர்த்தர் அந்த மனிதனுடைய இருதயத்தை தேடுகிறாராம். இதை தான் தாவீது அதே சங்கீதம் 139:2 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் சொல்லியிருக்கு, நான் உட்காரும் பொழுதும் நான் எழுந்திருக்கும் பொழுதும் நீர் அதை அறிந்திருக்கிறீர் தகப்பனே. யூ டிசர்ன் மை கோயிங் அவுட் அண்ட் மை லைங் டவுன். நீர் நான் நடந்து செல்வதையும் நான் அமர்ந்திருப்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. 3 யூ பர்சீவ் மை தாட்ஸ் ஃப்ரம் அஃபார், என் நினைவுகளை தூரத்திலிருந்து நீர் அறிகிறீர். தாவீது சொல்கிறார், கர்த்தாவே என் இறுதி நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் என்று அவர் சொல்கிறார். பின்பாக அவர் சொல்கிறார், தகப்பனே நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், நான் அமர்ந்திருந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை நீர் அறிகிறீர் கர்த்தாவே. நான் உள்ளே இருந்தாலும் வெளியே போனாலும் நீர் என்னை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. தூரத்திலே நின்று என்னுடைய நினைவுகளை எல்லாம் நீர் அறிகிறீர் கர்த்தாவே என்று அவன் ஒரு அறிக்கையாய் கர்த்தர் இடத்துல அவன் சொல்லுகிறான். இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையில் கர்த்தர் அந்த கிறிஸ்தவனை காண்கிறார். எல்ரோஹி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் த லார்ட் ஹூ சீஸ் மீ, என்னை காண்கிறவர். இதற்கு அர்த்தம் என்னவென்று பார்த்தோம் என்றால், ஒரு கிறிஸ்தவனை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் காண்கிறார். அநேக முறை நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்றால், என்னுடைய கஷ்டத்தை கர்த்தர் காண்கிறார், என்னுடைய வேதத்தை கர்த்தர் காண்கிறார், நான் செல்கிற கடினமான பாதையை கர்த்தர் காண்கிறார், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனைகளையும் நிந்தைகளும் கர்த்தர் காண்கிறார் என்று நாம் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதுவும் உண்மையும் சத்தியம்தான். எல்ரோஹி என்னை காண்பவரே என்று நாம் சொல்லும் பொழுது நம்மளுடைய வேதனையை மட்டும் கர்த்தர் பார்ப்பதில்லை, நம் வாழ்க்கையில் இருக்கிற அநேக சூழ்நிலைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். அதை தான் தாவீது சங்கீதம் 139 அவன் சொல்கிறான், கர்த்தாவே நான் உட்கார்ந்தாலும் நீர் பார்க்கிறீர், நான் நடந்து சென்றாலும் நான் பார்த்திருக்கிறேன், தூரமாய் நீர் இருந்தாலும் என்னுடைய எண்ணங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று அவன் அறிக்கை இடுகிற வசனங்களாய் அந்த வேத பகுதியில் இருக்கிறது. அதனால்தான் அவன் தீர்மானமாய் அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நான் இன்னார் என்று உமக்கு தெரியும். கர்த்தாவே என் வாழ்க்கையின் முறை என்னவென்று உமக்கு தெரியும், என் இருதயத்தின் நிலை என்ன என்று உமக்கு தெரியும், கர்த்தாவே நான் நடந்து செல்கிற பாதைகளும் உமக்கு தெரியும் என்று அறிக்கை இடுகிற வசனமாய் அந்த 1 இருக்கிறது. எரேமியா புத்தகம் 17:10 அந்த 10 பார்த்தோம். அதில் சொல்கிறார், கர்த்தர் நான் மனிதனின் இருதயத்தை தேடுகிறேன், எதற்காக நான் தேடுகிறேன், அவனவன் வழிகளுக்கும் அவனவன் செய்களுக்கும் அவனுக்கு தக்கதை நான் கொடுப்பதற்காக அவன் இருதயத்தை நான் தேடுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதே எரேமியா 17:9 நீங்கள் முன்பாய் தள்ளி போய் பார்த்தீர்கள் என்றால் 1 இப்படி தான் எழுதியிருக்கு, ஜூடாஸ் சின் இஸ் என்கிரேவ்ட் வித் அன் அயன் டூல், இட் இஸ் இன்ஸ்கிரைப்ட் வித் அ ஃபிளின்ட் பாயிண்ட் ஆன் த டேப்லெட்ஸ் ஆஃப் தேர் ஹார்ட். இட் இஸ் அ பைபிள் சேயிங், த மை பீப்புள் ஜூடா, தேர் சின்ஸ் ஹவ் பீன் எச்ட் அப்பான் தேர் ஹார்ட் வித் அ ஃபிளின்ட் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், இருதயத்தின் பலகையில் என்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஆன் த டேப்லெட்ஸ் ஆஃப் தேர் ஹார்ட் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தமிழில் இருதயத்தின் பலகையில் சில காரியங்கள் எழுதப்படுகிறதாம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், 1 நாம் பார்த்த படி கர்த்தர் ஒரு மனிதனின் இருதயத்தை கட்டாயமும் நிச்சயமாகவும் அவர் தேடுகிறார். 2, ஒவ்வொரு மனிதனின் இருதயம் எப்படி இருக்கிறதா, ஒரு ஸ்லேட்டை போல இருக்கிறதா, அது வந்து ஒரு பலகையை போல அந்த மனிதனின் இருதயம் இருக்கிறதா, அந்த இருதயத்தில் சில காரியங்கள் எல்லாம் எழுதப்படுகிறதா, அந்த எழுதப்பட்ட காரியங்களை கர்த்தர் பார்த்து அதை படிக்கிறார் என்று சொல்கிற வசனம்தான் எரேமியா புத்தகம் 17:1 இருக்கிறது. ஹல்லேலூயா. தி டிப் ஆஃப் அ டைமண்ட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஒரு வைரத்தின் நுனி என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. டூல்களை வைத்திருப்பவர்கள்லாம் அறிவார்கள். நாம் சில டூல்களை பார்த்தோம் என்றால் அது டைமண்ட் டிப்ட் என்று சொல்லுவார்கள். ஒரு டைமண்ட் டிப்ட் ட்ரில் இருந்துச்சுன்னா அந்த ட்ரில்லை நீங்கள் எவ்வளோ தடவை நீங்கள் யூஸ் பண்ணாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அந்த ட்ரில்லை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த ட்ரில் ஹெட் வந்து டேமேஜே ஆகாதான். ஏனெனில் டைமண்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை அறிந்தவர்களுக்கு தெரியும். கார்பன் இஸ் ஒன் ஆஃப் தி ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்சஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ அதனால் வைரத்தின் நுனை வந்து எப்பவுமே அது ஈஸியாக டேமேஜ் ஆகாதான். இந்த இடத்தில் கர்த்தர் அந்த வைரத்தின் நுனியை வைத்து ஒரு வசனம் எழுதுகிறார். உங்களுடைய இருதயத்தை இன்றைக்கு ஆண்டவர் படித்தார் என்றால் உங்களுடைய இருதயத்தின் பலகையில் என்ன எழுதியிருக்கிறது என்ற ஒரு கேள்வி. என் மகனே உன்னோட இருதயத்தின் ஒரு பலகை இருக்கிறது, அந்த பலகையில் என்ன எழுதியிருக்கிறது என்று நான் இப்பொழுது ஆராய்ந்து அறியப் போகிறேன் என்று கர்த்தர் நம்மிடத்தில் சொன்னார் என்றால் அந்த பலகையில் கர்த்தர் படிக்கும் பொழுது எது அதில் எழுதியிருக்கிறது என்று கர்த்தர் படிப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு டைமண்ட் டிப்பை போல அந்த பலகையில் சில காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. நாளாகமம் 32:31 ஹெசேக்கியா குறித்து ஒரு வசனம் உண்டு. இந்த வசனம் ஒரு அற்புதமான ஒரு வசனமாயிருக்கிறது. நான் அதை படிக்கிறேன் பாருங்கள். அதில் எழுதியிருக்கு, God left him to test him to know everything that was in his heart. கர்த்தர் அவரை கைவிட்டாராம். ஏன் கைவிடுகிறாராம்? இதில் எழுதியிருக்கு, இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிவதற்காக என்று எழுதியிருக்கிறது. ஹாலலூயா. கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். நம் இருதயமெல்லாம் ஒரு பலகையை போல இருக்கிறது என்று பார்த்தோம். இந்த இடத்தில் ஒரு மனிதனுடைய இருதயத்தின் பலகையில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கு சில சமயம் கர்த்தர் அவனை கைவிடுகிறார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் நம்மை கைவிடார். கர்த்தர் எப்பொழுது நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் நம் வலது புலத்தில் இருக்கிறார். நம் மரண பள்ளத்தாக்கல் நடந்தாலும் கூட இருக்கிறார். அநேக வசனம் கூடவே இருக்கிறார் என்று பார்த்தபோது இந்த இடத்தில் ஒரு தருணத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது, ஹெசேக்கியா ராஜாவை அவர் கைவிடுகிறாராம். ஏன் கைவிடுகிறாராம்? அவனுடைய இருதயத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று அறிவதற்காகவும். சில சமயம் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை கைவிட்டதை போல சூழ்நிலைகளை வரும். நாம் நீதியின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம் கர்த்தருக்கு முன்பாக நம் வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்து கொண்டிருப்போம். கர்த்தருக்காக நாம் பல காரியங்களை செய்வோம். அவருக்கு உண்மையும் உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். வாழ்க்கையில் எல்லாம் நன்றாய் சென்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரோட உதவி பெற்றவர்களாக, கர்த்தரோட நன்மையை பெற்றவர்களாக, கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை மத்தியில் திடீரென்று கர்த்தர் நம்மை கையை விட்டதை போல ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாராச்சும் இன்றைக்கு சபையில் நீங்கள் இருந்திருக்கின்றால், நான் கர்த்தரோட பிள்ளையை தானே நான் வாழ்ந்தேன், அவர் சொல்வதையெல்லாம் தானே நான் செய்தேன், இவ்வளவு நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்து வந்த கர்த்தர் ஏன் இந்த கடந்த மாதங்களில் என் வாழ்க்கையில் ஒரு இருநாள சூழ்நிலை என்று ஒருவேளை இன்றைக்கு சபையில் யாராவது இருந்திருக்கின்றால், அதற்கு ஒரு காரணம் என்னவாக இருக்கும் என்றால், சில சமயம் கர்த்தர் உங்களை கைவிடுகிறார். ஏன் கைவிடுகிறாராம்? உன்னோட இருதயத்தில் உண்மையாகவே என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்காக கைவிடுகிறாராம். ஹெசேக்கியாவை இதை போன்று கர்த்தர் கைவிடுகிறார். அந்த இடத்தில் இந்த மனிதனுக்கு இந்த நன்மைகளை செய்தேன், சாதாரண ஒரு மனிதனை உயர்த்து ராஜா பதவியை நான் வைத்தேன், இந்த மனிதனுக்கு அவனுக்கு இயலாத காரியங்கள் எல்லாம் இவனுக்கு நான் செய்தேன், அவனுடைய நன்மைகளுக்கெல்லாம் காரணம் நானாயிருந்தேன், அவன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் காரணமெல்லாம் நானாயிருந்தேன், இதையெல்லாம் பெற்று என் மகன் செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஆனால் இவனை நான் கைவிட்டு அவன் இருதயத்தில் என்ன இருக்கிறது நான் பார்க்க போகிறேன் என்று இந்த வசனத்தில் எழுதியிருக்கு. நம் வாழ்க்கையில் சில சமயம் அது போன்று கர்த்தர் கைவிடுகிறார். உண்மையாகவே நம்முடைய இருதயத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்பதற்காக. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமான பாதைகள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை கர்த்தர் உங்களை கைவிட்டதை போல உங்கள் இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறதா? அப்பொழுது மிக ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனெனில் அதற்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் செய்கிறீர்களோ அது உங்களுடைய இருதயத்தின் பலகையில் ஒரு வைர நுனியாக எழுதப்படுகிறது. கர்த்தர் அதை படிக்கிறார். படிக்கும் பொழுதே உண்மையாகவே உன் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. சில சமயம் நம்மளுடைய மனதில் எண்ணங்கள் வரும், ஒருவேளை என் படிப்பு தான் என்னை உயர்த்தினதா, ஒருவேளை நான் தான் ரொம்ப ஞானமுள்ளவனாக நான் இருக்கிறேனா, நானே தான் இதையெல்லாம் நான் சம்பாதித்தேனா, ஒருவேளை இதெல்லாம் நான் தான் அமைத்து கொண்டேனா என்று சில சமயம் நம் இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். ஹெசேக்கியாவின் வாழ்க்கையில் அப்படி தான் வந்தது. வேதத்தில் எழுதியிருக்கு, தேர் கேம் அ டைம் இன் ஹெசேக்கியாஸ் லைஃப் வென் ப்ரைட் ஓவர்டுக்கும். அவனுடைய வெற்றிகளுக்கும் அவன் ராஜாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்ததற்கும் கர்த்தர் தான் காரணம் என்று அந்த மனிதன் மறந்து பிறரிடத்தில் அவனுடைய இருதயத்தில் இருந்த ப்ரைடு வெளியாகுகிறது. அதை தான் 2 Chronicles 32:3 வேதத்தில் எழுதியிருக்கு, தேவன் அவனை கைவிட்டார், எதற்காக கைவிட்டார், அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து அறிவதற்காக தான். நம்முடைய இருதயங்களில் நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், சிறுமையாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதில்லை. நம் வாழ்க்கையில் நன்றாய் ஒரு பொசிஷன் வரும் பொழுது, நமக்கு பணபலன் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்றாய் சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்துவிடும், ஒருவேளை இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்று. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் பொழுது இந்த வைர நுனியால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பலகையில் அது ஆழமாக எழுதப்படுகிறது. கர்த்தரை படிக்கும் பொழுது எப்படி ஜெரேமியா பார்த்து சொன்னாரோ, யூதாவின் பாவம் அவன் பலகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்று, அதே போல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வார், இந்த பெண்மணி, இந்த மனிதனின் இருதயத்தில் அவன் செய்த தவறுகள் எல்லாம் எழுதியிருக்கிறது. அதை தான் நான் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். டு நோ ஹிஸ் ஹார்ட் அண்ட் டு நோ ஹிஸ் ஆங்ஷியஸ் தாட்ஸ். இந்த ஆங்ஷியஸ் தாட்ஸ் என்று நாம் பார்த்தோம் என்றால் தமிழில் கவலையின் சிந்தனைகள். The Bible also says in the Psalm 139 that anxious thoughts, அதோட என்னவா, கவலையின் சிந்தனைகளாம், அதுவும் நம் இருதயத்தில் எழுதப்படுகிறதா. அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் தேடுவதற்கு காரணம் அப்படிப்பட்டியதா காரியங்கள் இவனுடைய இருதயத்தில் இருக்குதா என்று. தாவீது சொல்கிறார், சர்ச் மீ ஓ காட் அண்ட் நோ மை ஹார்ட், டெஸ்ட் மீ அண்ட் நோ மை ஆங்ஷியஸ் தாட்ஸ், சீ இஃப் தேர் இஸ் எனி ஆஃபென்ஸ் வே இன் மீ என்று தாவீது சொல்கிறார். என்ன சொல்கிறான், டெஸ்ட் மீ அண்ட் நோ இஃப் தேர் ஆர் எனி ஆங்ஷியஸ் தாட்ஸ். இந்த கவலையின் சிந்தனைகள் என்னவென்று பார்த்தோம் என்றால், இட் இஸ் வெரி ஈஸி டு அட்ரஸ் தட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிறைஸ்ட். சில சமயம் கவலைகளோடைய எப்படி நம் வாழ்க்கையில் வரும் என்றால், பயங்களின் மூலியமாக வரும். நாளைய தினம் என்ன எடுத்து வருமோ, அப்படி போன்ற பயங்கள் கவலைகளாக வரும். ஒருவேளை கர்த்தர் என்னை கைவிடுவாரோ, இந்நாள் வரை நடத்தி வந்த கர்த்தர் ஒருவேளை என்னை கைவிடுவாரோ என்ற நம்பிக்கை இழக்கும் பொழுது அந்த நிகழ்வுகளை தான் தாவீது சொல்கிறான், கவலையின் சிந்தனைகள். இன்றைக்கு சபையில் எத்தனை பேர் கவலையின் சிந்தனைகளோடு இன்றைக்கு நீங்கள் சபையில் வந்திருக்கிறீர்கள்? ஏனெனில் வேதத்தில் அநேக இடத்துல எழுதியிருக்குது, உங்களோட கவலைகளெல்லாம் என்னிடத்தில் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. நாளைய தினத்தை குறித்து நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? பட்சிகளை பாருங்கள், அதை நான் போஷிக்கிற தேவன் அல்லவோ, உங்களை அதைவிட நான் போஷிக்க மாட்டேனா என்று கர்த்தர் தம் வாயால் சொன்ன வார்த்தைகள் மத்தியில் நாம் கவலையின் சிந்தனைகளுக்கு குணமாக நாம் நடந்து செல்லும் பொழுது அது என்ன ஆகிறதா, நம்மளுடைய இருதயத்தின் பலகையில் ஒரு வைரத்தின் நுனியால் அது எழுதப்படுகிறதா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எழுத்துக்களையும் கர்த்தர் தேடுகிறாராம். ஹல்லேலூயா. சில சமயம் அப்படிப்பட்ட எழுத்துக்களை கர்த்தர் எப்படி தேடுவாராம், உன்னை கைவிட்டு தேடுவாராம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் என்னை கைவிட்டார், என் சூழ்நிலைகளை மாறுது, என் வேலை ஸ்தனத்தில் ஒரு பயங்கரம், எல்லாம் நன்றாய் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று என் வேலை ஸ்தனத்தில் எனக்கு எதிராய் ஒருத்தன் எழும்பி விட்டான். இல்லை, உங்கள் குடும்பத்தில் நன்றாய் வாழ்ந்து வந்த குடும்பத்தில் திடீரென்று ஒரு குழப்பமையா. இல்லை, என் வாழ்க்கை நல்லாய் வாழ்ந்து வந்தேன், திடீரென்று என்னுடைய உடலில் ஒரு சுகமில்லாத தன்மை, நான் மரித்து போய்விடுவேனோ என்ற ஒரு பயம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கர்த்தர் நீதிமானுக்கு கொண்டு வருகிறாராம். த ரைச்சஸ் man's heart is the heart that God searches. Hallelujah. இன்றைக்கு பைபிள் வசனங்களை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்றால் தெளிவாக எழுதியிருக்கிறது, நீதிமானின் இருதயத்தை கர்த்தர் தேடுகிறார். எதற்காக தேடுகிறார்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் மகன் என்ன சொல்வான், யார் என்ன சொன்னாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் என் கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஒரு புயலுக்குள்ளாக நடந்து செல்வது ஒரு வண்ணம். இரண்டாவது வண்ணம், அந்த புயலை தாக்கும் பொழுது பயந்து திகைந்து கர்த்தரின் அந்த படகில் இருந்த பொழுது அவர் எழுந்து சொன்னார், யூ ஆஃப் லிட்டில் ஃபேத் என்று கர்த்தர் அவர் சீடரை பார்த்து அவர் சொன்ன காரியம் நாம் அறிந்திருப்போம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைகளில் நடக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, ஏதோ ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது, ஒரு சிறு புயல் வரும் பொழுது நம் இருதயத்தில் பயமில் எப்போதெல்லாம் நிரப்புகிறதோ அந்த கவலையின் சிந்தனைகளை கர்த்தர் என்ன செய்கிறாராம், அப்படிப்பட்டது இருக்கிறதா என்று இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறாராம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கர்த்தர் பிள்ளைகளாக இருந்து இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக நீர் கடந்து செல்கிறீர் என்றால் கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்கிறார். ஹெசிக்கியாவை கைவிட்டதைப் போல ஒருவேளை உங்களை கைவிட்டு இருக்கலாம். என் மகனின் இருதயத்தில் உண்மையாக என்ன இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும், அதற்காக அவனை நான் கைவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லி உங்களோட இருதயத்தை ஒருவேளை ஆராய்ந்து பார்த்திருக்கலாம். நான் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு மைய பகுதியாக நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், சம்டைம்ஸ் காட் வில் அபேண்டன் யூ. And he abandons you not because he doesn't care for you. உங்களை அவர் குறித்து அன்பாய் இருந்த நிமித்தம் உங்களை கைவிடவில்லை, உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்ப்பதற்காக கைவிடுகிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட கவலையான சிந்தனைகள் நம் இருதயத்தில் வரக்கூடாது. அதனால தான் சங்கீதம் 139 தாவீது சொல்கிறான், கர்த்தாவே என் இருதயத்தை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று அவன் ஒரு ஆணித்தரமாய் சொல்கிறான். கடைசி வசனத்தில் அவன் சொல்கிறார், சர்ச் மீ யோ காட் அண்ட் நோ மை ஹார்ட், என் இருதயத்தை தேடி நீர் அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தாவே. சீ இஃப் தேர் இஸ் எனி ஆஃபென்சிவே, என் வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத ஏதாச்சும் ஒரு செயல் இருந்தார் அதை நீங்கள் பாருங்கள் கர்த்தாவே என்று சொல்கிறார். சர்ச் மீ யோ காட் அண்ட் நோ மை ஹார்ட், சீ இஃப் தேர் இஸ் எனி ஆஃபென்சிவ் தாட் அண்ட் லீட் மீ இன் த வே ஆஃப் லாஸ்டிங், என்னை நீதியின் பாதையில் நீர் நடந்துங்க கர்த்தாவே என்று சொல்கிறார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், கடைசியாக அந்த பாயிண்ட்டை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். சில சமயம் கர்த்தர் நாம் இருதயத்தை தேடும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த இருதயத்தில் அவர் பார்க்கிறார். இந்த இடத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே நீர் என் இருதயத்தை தேடும் ஐயா, ஒருவேளை என் இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம், அதை எனக்கு தெளிவுபடுத்தி காண்பீங்க என்று தாவீது கேட்கிறார். ஹல்லேலூயா, நம்முடைய ஜபங்களும் அப்படிப்பட்ட ஜபங்களாக இருக்கும். கர்த்தாவே நான் அறிகிறேன் நீர் மனிதனின் இருதயத்தை தேடுபவர், கர்த்தாவே என் இருதயம் ஒரு பலகையாக இருக்கிறது என்று நான் அறிகிறேன் கர்த்தாவே, அந்த பலகையில் எழுதப்படுகிற காரணங்கள் எல்லாம் பற்றியும் நான் அறிந்திருக்கிறேன், தயவுசெய்து என் இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாருங்கள், என்னை யூ சர்ச் மீ யோ காட் அண்ட் நோ மை ஹார்ட், டெஸ்ட் மீ அண்ட் சீ தேர் ஆர் ஆங்ஷியஸ் காட்ஸ். ஹல்லேலூயா, அந்த டெஸ்ட்டுக்கு அர்த்தம் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? யூ நோ வை டேவிட் சேஸ் டெஸ்ட் மீ அண்ட் சீ தேர் ஆர் எனி ஆங்ஷியஸ் காட்ஸ், தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் காட் டிட் டு ஹெசக்கியா. அவனை கைவிட்டு அவனை சோதித்து பார்க்கிறார் ஆண்டவர். எதற்கு சோதித்து பார்க்கிறார்? இவன் உண்மையாகவே இவன் இருதயத்தில் என்ன இருக்கிறது. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என் வாழ்க்கையை அதை செய்யுங்கய்யா, அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் எனக்கு அதை வெளிச்சமாய் காண்பீங்க, அதை நான் மாற்றி விடுகிறேன். அதை நான் மாற்றி வரும் பொழுது என் வாழ்க்கை என்ன ஆகிறது? நீதியின் பாதையில் நாம் நடக்க நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஆயத்தம் செய்கிறோமா? ஹல்லேலூயா. My brothers and sisters in Christ, today we started from a very small verse, ஒரு சிறு வசனத்தை வைத்து நாம் ஆரம்பித்தோம். சங்கீதம் 139 முதலாவது அதிகாரம். Lord, you have searched me and you know me. அவன் கேட்கவில்லை, அவன் சொல்றான், என்னை தேடி நீர் என்னை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எதற்கு ஆராய்ந்து அறிகிறார் என்ற கேள்வியை நாம் கேட்டோம் என்றால், அதற்கும் விடை அந்த இரண்டு கடைசி வசனங்களில் பார்த்தோம். Why does God search someone? To know their heart, to know if there are any anxious thought, kavaliyana sindhanaigal and irudhayathil irukka endru paarpadarkagavum, vedanai undaakkum valigal undo endru paarpadarkagavum kartha thedugiravam. அந்த இருதயம் தேடுவதை எரேமியா புத்தகத்தில் நாம் பார்த்து அதை நாம் அறிந்து கொண்டோம். எரேமியா புத்தகம் 17 அதிகாரம் ஒரு நன்மையான ஒரு அதிகாரம். எதையும் நீங்கள் இன்றைக்கு படிக்காமல் இருந்தீர்கள், இன்றைக்கு நீங்கள் வீடு திரும்பி எரேமியா புத்தகம் 17 அதிகாரத்தை படித்து பாருங்கள். அந்த 17 அதிகாரத்தில் இன்றைக்கு நான் சொன்ன சில காரியங்கள் உண்டு. அந்த இருதயத்தின் பலகையை குறித்த ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் அந்த கடைசி பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள் அந்த வசனத்தில் உண்டு. இன் தட் பார்ட் ஆஃப் த பைபிள், இன் தட் சாப்டர், தெர் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட் விச் ஐம் நாட் கோயிங் டு கோ த்ரூ, பட் ஐ ஹோப் யூ கோ ஹோம் டுடே அண்ட் யூ வில் ரிமெம்பர் தட் அட்லீஸ்ட் பிஃபோர் யூ கோ டு பெட் தட் யூ வில் ரீட் ஜெரேமியா 17. மறந்து போய்விடாமல் இன்றைக்கு வீடு திரும்பின பிறகு தூங்குவதற்கு முன்பாக எரேமியா 17 எடுத்து படியுங்கள். அதில் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். அவர் உங்களிடத்தில் பேசினார் என்றால் என்ன பேசினார் என்று எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜை அனுப்பி இன்னைக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்கிறேன். வி சா வை காட் சர்ச்சஸ் அ மேன்ஸ் ஹார்ட். அதே எரேமியா புத்தகம் 17 அதிகாரத்தில் இரண்டு காரியங்களை குறித்து சொல்லுகிறது. என்ன காரியங்களை குறித்து சொல்லுகிறது? ஆசீர்வாதத்தின் காரியங்களை குறித்து சொல்லுகிறது. கர்த்தருடைய டு ரிசீவ் த கர்சஸ் ஃப்ரம் காட், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையில்லாத காரியங்களை குறித்து சொல்லுகிறது. அதில் ஒரு வசனம் இருக்கும், எனக்கு மிகவும் பிடித்த வசனம். என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு நீதிமானோடைய கான்ஃபிடன்ஸ் இஸ் இன் த லார்ட். யாரெல்லாம் ஓட கான்ஃபிடன்ஸ் கர்த்தரில் இருக்கிறதோ அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானாம்? நீர் அருவியின் பக்கத்தில் நடப்பட்ட மரமாக இருப்பானா? ஹீ வில் பி லைக் எ ட்ரீ பிளான்டட் பை த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் விச் சென்சஸ் ரூட் அவுட் டு த ஸ்ட்ரீம்ஸ் என்று எழுதியிருக்கும் எரேமியா 17 அதிகாரத்தில். அதில் அப்படிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையின் தன்மையை சொல்லிருக்கும். ஹீ வில் பி லைக் எ ட்ரீ பிளான்டட் பை த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் whose leaves are always green. வெயிலின் உச்சம் வந்தாலும் அந்த மரத்தின் இலைகள் எல்லாம் எப்பவுமே பசுமையாக இருக்குமாம். அது மட்டும் சொல்லவில்லை, இரண்டாவது சொல்லுகிறது, when there is a drought, this tree will not fail to bear fruit. When there is a drought, the Bible says this tree will never fail to bear fruit. எப்படி பட்டவனோட வாழ்க்கை அப்படி இருக்குமா? கர்த்தர் மேல் கான்ஃபிடன்ட் வைத்திருக்கிறவர்கள். அதுக்கு முன்பாக இரண்டு வசனங்களை தள்ளி பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக எழுதியிருக்கும், மனிதன் மேல் யாரெல்லாம் கான்ஃபிடன்ட் வைத்திருக்கிறானோ அவங்களை குறித்து கர்த்தர் சில காரியங்களை சொல்லியிருப்பார். அதையும் இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி படித்து பாருங்கள். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், God searches every righteous man's heart. God searches our heart every day. ஒவ்வொரு நாளும் நம் இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தின் பலகையில் நன்மையான காரியங்களை அவர் படிக்கும் பொழுதே உன்னை நீதியின் பாதையில் நடக்கிறாராம். நாம் தேடி ஓடுகிற காரியங்கள் எல்லாம் பதவி வேண்டும், பணம் வேண்டும், குடும்பம் வேண்டும், வீடு வேண்டும், கார் வேண்டும், உயர்வு வேண்டும் என்று எதெல்லாம் நாம் தேடி அலைகிறோமோ நம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக, when our heart is right before God, the Bible says he leads us in an everlasting path, and on that everlasting path are all the blessings that you and I search for. Hallelujah. So it is so important. இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் இருதயத்தை ஆராய்கிறார். அது உண்மையும் சத்தியம். அது ஆராயும் பொழுது உங்களோட இருதயத்தில் அவர் என்ன பார்ப்பார்? கர்த்தரிடத்தில் இன்றைக்கு வீடு திரும்பி சொல்லுங்கள், கர்த்தாவே என் இருதயத்தை தேடி பாருங்கள் ஆண்டவரே, என் இருதயத்தில் உமக்கு பிடிக்காத காரியம் இருந்தால் அதிலிருந்து என்னை தப்பு வைக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க ஐயா, என்னை நீதியின் பாதையில் நீர் நடத்தும் என்று கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம். ஹல்லேலூயா.